السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. اللهم علمني حجج دينك وفهمني براهين دينك يا الله. அல்லாஹ்வின் அடியார்களே, தெரிந்து கொள்ள இருக்கின்ற ஒரு தலைப்பு இது. உங்களுக்கு ஒரு புதிய தலைப்பல்ல, இருந்தாலும் சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்வது, தெரிந்த விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையிலே அவ்வப்போது உலக சுமைகளால், வியாபார அலுவல்களால், தீனிலே தீனுடைய முயற்சியிலே ஏற்பட்டுவிட்ட அந்த ஒரு இடைவெளியை சரி செய்து அமல்களின் பக்கம் முன்னேறுவதற்காகத்தான் இந்த ஒரு தலைப்பு. தலைப்பு என்ன? இறுதி மூச்சு வரை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நோக்கி பயணித்தார்கள், எதற்காக கவலைப்பட்டார்கள், எதற்காக அவர்கள் வாழ்ந்தார்கள்? அல்லாஹுவின் அடியார்களே, நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரை பற்றி சொல்லும்போது மன திருப்தியோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் மீது நேசத்தோடு சலவாத்து சொல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது அதிகம் சலவாத்து சொல்பவர்களுக்காக கண்டிப்பாக சிபாரிசு செய்வார்கள். ஹைர், அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். எந்த குறையும் இல்லை அவர்களுக்கு. ஆரம்ப காலகட்டத்திலே வாழ்க்கையின் அந்த முதல் அந்த நேரத்திலே உண்மையில் பல சிரமங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தினார். அந்த திருமண வாழ்க்கை 25 ஆண்டிலே ஆரம்பமானது. 25 ஆண்டிலே அவர்கள் எதையெல்லாம் இழந்திருந்தார்களோ அவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக நிறைவாக கொடுத்தான். ஏனென்றால் அவர்களுக்கு கிடைத்த மனைவி அப்படிப்பட்டவர்கள், ரழியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் அந்த மனைவியை, நமது தாயை ஏற்றுக்கொள்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் நபியை விட கொஞ்சம் மூத்தவர்களாக இருந்ததால் ஒரு தாயின் கருணையை கூட தனது கணவனுக்கு கொடுக்க முடிந்தது. தாயின் பாசத்தை இழந்து, தந்தையின் நேசத்தை இழந்து வாடிய அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதுக்கு அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாயின் இரக்கத்தையும் கருணையும் கூட கொடுக்க முடிந்தது. அதற்கு பிறகு அந்த குரைஷி குலத்திலேயே ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்த காரணத்தால், வாழ்க்கையிலே பண்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்த காரணத்தால், ஒரு கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற மரியாதையை அறிந்த காரணத்தால், சிறந்த மனைவியாக இருந்து கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் இருந்த காரணத்தால், மனைவியின் அன்பையும் அவர்களால் வாழ்க்கையிலே உணர முடிந்தது. தாயின் பாசத்தையும் பார்த்தார்கள், மனைவியின் அன்பையும் பார்த்தார்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா ஃபாத்திமாவை கொடுத்தான் அவர்களுக்கு, ஜெய்னபை கொடுத்தான், உம்மு குல்சூமை கொடுத்தான், ருக்கையாவை கொடுத்தான். பெண் குலங்களிலேயே சிறந்த பெண்களை மகள்களாக பெற்றெடுத்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். மனைவியும் அன்பு மனைவி, பாசம் மாறாத மனைவி, பிள்ளைகளோ அவர்கள் பிள்ளைகள். இன்னொரு பக்கம் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் முன்னால் நெருக்கடியிலே, சிரமத்திலே, மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே இருந்தபோது அல்லாஹு தஆலா அன்னை கதீஜாவை மனைவியாக்கி கொடுத்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்திலே அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லவா. பாலைவன வெயிலிலே ஆடு மேய்க்கின்ற ஒரு அந்த ஒரு சிரமமான வேளையிலே இருந்தார்களே, அவற்றிலிருந்தெல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு முறை சகோதரர்களே, தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்த போது நபி அவர்கள் சொன்னார்கள், மா மின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம், எனக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று. பணிவை, அடக்கத்தை, ஒரு மரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும், பொறுமையை புகட்ட வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களுக்கு அல்லாஹ் ஒரு அதிகப்படியான ஒழுக்க பயிற்சியை, ஒரு தியாக பயிற்சியை கொடுத்துத்தான் அவர்களை இறை தூதராக அல்லாஹ் ஆக்கினான். அப்படி என்றால் எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்றால், தோழர் ஒருவர் கேட்டார், அந்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அழகான ஒரு உறவு பாருங்கள். மனதிலே பட்டதை அப்படியே தெல்ல தெளிவாக கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் நீங்களுமா என்று கேட்டார்கள். தூதர்கள் எல்லாம் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணிவின் புருஷர், அடக்கம், மரியாதை, தன்னடக்கம் என்பதிலே அவர்களை யாரும் மிஞ்ச முடியாது, பெருமை பேச மாட்டார்கள், கர்வம் கொள்ள மாட்டார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த காலத்திலே சிலர் தனது பழைய நிலைமைகளை மறந்து விடுவதுண்டு. ஆரம்ப காலத்தில் பட்ட துன்பங்களை, வறுமைகளை மறந்து விடுவது உண்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் தான், அன ஐதன், நானும் குறைஷிகளுக்கு ஆடு மேய்த்திருக்கிறேன், அல கராரீத், சில குவியல் தானியங்களுக்காக நானும் அவர்களுக்கு ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்னை கதீஜாவை மனம் முடித்ததற்கு பிறகு அந்த ஒரு சிரமத்தையும் அல்லாஹ் எடுத்து விட்டான். இன்றைய காலத்தில் உள்ள சில பெண்களை போன்று அல்ல இவர்கள். என்ன, என் செல்வம் என்று தனியாக பிரித்துக் கொள்வார்கள், கணவனிடத்திலும் பங்கு போட்டு வாங்கிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருமை மனைவி, இனி இந்த செல்வமெல்லாம் உங்கள் செல்வம் என்று தனது கணவனுக்காக அர்ப்பணித்தார்கள். சரி சகோதரர்களே, ஒரு பக்கம் அழகிய, அறிவான, அன்புள்ள மனைவியையும் பெற்றார்கள். இன்னொரு பக்கம் வாழ்க்கை வசதி, வாழ்க்கையை அனுபவிப்பதற்குரிய செல்வத்தையும் பெற்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு பக்கம் மனதை மகிழ வைப்பதற்கு சிறந்த குழந்தை செல்வங்களையும் பெற்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவற்றையெல்லாம் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே கிடைக்க பெற்றால் அடுத்து அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அடுத்து அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும், நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டேன் என்ன சொல்வார். நிலையற்ற இந்த துன்யாவிலே பலர் பேசுவதுண்டு, நான் ரொம்ப லைஃப்ல செட்டில் ஆகி பெர்ஃபெக்டா இருக்கேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஒரு காற்றை அல்லாஹ் வீச வைத்தால், பூமியை அல்லாஹ் நடுங்க வைத்தால் என்ன நிலைமை ஆகும் என்று தெரியாது, சொல்வார்கள் நான் செட்டில் ஆகிவிட்டேன். அன்பு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இனி இந்த வார்த்தையை நாம் உபயோகிப்பதாக இருந்தால் அல்லாஹ் எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே செட்டில் ஆக்கி என்று துவா செய்வோம். ஒரு முஸ்லிமுடைய செட்டில் எங்கே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே. நமது பர்மனன்ட் அட்ரஸ் எங்கே, நமது தந்தை விட்டு வந்த அந்த சொர்க்கத்திலே இன்ஷா அல்லாஹ். மிச்சமுள்ள அனைத்தும் எல்லாம் டெம்பரவரி தான், எல்லாம் ஒரு தற்காலிகம்தான். அன்பு சகோதரர்களே, இவற்றையெல்லாம் பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய மனிதர்களைப் போல, ஏனைய மக்களைப் போல, உலகமெல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது, இனி எனக்கு என்ன கவலை என்று இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதிலே, இந்த வாழ்க்கையை மகிழ்வாக அவர்கள் கழிப்பதிலே நாட்டம் கொள்ளவில்லை. ஏதோ ஒரு உண்மையை தேடி அலைந்தார்கள். மக்களை பார்த்தார்கள், அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை பார்த்து மனம் வெந்தார்கள். மக்களின் அந்த மோசமான கலாச்சாரத்தை பார்த்து அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஒருவர் ஒருவரை மதிப்பதில்லை, ஒருவர் ஒருவரோடு வம்புக்கு செல்கிறார், கொலை செய்கிறார்கள், காமத்தோடு நடக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள், கடவுள் அல்லாஹ் இறைவன் என்ற பெயரிலே மௌட்டிகமான நம்பிக்கைகளை கொண்டு கற்களை, சிலைகளை வணங்குகிறார்கள் என்றெல்லாம் இந்த சமுதாயத்தை பற்றி, மக்களை பற்றித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலை எப்போதும் நிலை குத்தி இருந்தது. சொல்வது புரிகிறதா? கவலையே இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்க, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் கவலையை தனக்குள்ளே சுமக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் இந்த மனித சமுதாயத்தை பற்றி. இந்த மனித சமுதாயத்திலே உறவுகள் பேணப்படவில்லை, இந்த மனித சமுதாயத்திலே ஒழுக்கங்கள் பேணப்படவில்லை, இந்த மனித சமுதாயத்திலே இறை வணக்க வழிபாடுகள் பேணப்படவில்லை. மூன்று கவலைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டார்கள். இந்த சமுதாயத்திலே நீதம் பேணப்படுவது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட காலத்திலே ரோமர்கள், பாரசீகர்கள், அரபுகள் எப்படி தாழ்ந்த மக்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று. அடிமைகளை மிருகங்களோடு சண்டையிட சொல்லி அந்த மிருகங்கள் அந்த அடிமைகளை அதாவது கடித்து கொதறி தின்பதை பார்த்து எஜமானர்கள் எல்லாம் அப்படியே சிரிப்பார்கள், மகிழ்வார்கள். அவர்களை சேர்ந்த அவர்களது குடும்பத்தார்கள் எல்லாம் அதை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இது ரோமர்களுடைய பாரசீகர்களுடைய பழக்கமாக இருந்தது, பெருமை மிக்க பழக்கமாக இருந்தது. ஆண்டுக்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை என்று பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டி அங்கே சிங்கங்களை புலிகளை மைதானத்திற்கு கொண்டு வர வைத்து அடிமைகளை திறந்து விட்டு அந்த சிங்கங்களோடு புலிகளோடு அடிமைகள் போராடி அவர்களது உயிர் போவதை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்பட்டார்கள். அரபு மக்களோ அடிமைகளை மிக மோசமாக நடத்தி வந்தார்கள், அவர்களை மிக கேவலமாக நடத்தி வந்தார்கள். நீதம் அங்கே இல்லை, குடும்ப உறவுகள் பேணப்படவில்லை, சமூக நீதிகள் பேணப்படவில்லை. அங்கே அல்லாஹ்வுடைய வழிபாடு முற்றிலுமாக சிதைந்திருந்தது. இதை நினைத்து வருந்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவியிடமிருந்து தூரமாக ஆரம்பித்தார்கள், தங்களது பிள்ளைகளை விட்டு தூரமாக ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்விடமிருந்து மிகப்பெரிய ஒரு இறை செய்தியை எதிர்பார்த்து, ஒரு புரட்சியை, ஒரு சமூக சீர்திருத்தத்தை, ஒரு சமூக மாற்றத்தை எதிர்பார்த்து ரசூலுல்லாஹுடைய மனம் திரும்ப ஆரம்பித்தது. அதற்குத்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா மலையை தேர்ந்தெடுத்தார்கள். அங்கே ஏன் சென்றார்கள்? அழகான மனைவி வீட்டில் இருக்கின்றார்கள், அன்பு பிள்ளைகள் வீட்டில் இருக்கின்றார்கள், உணவு சுகம் எல்லாம் வீட்டில் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலை குகைக்கு சென்றார்கள் என்றால், மக்காவிற்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும் ஏறக்குறைய 7 கிலோமீட்டர்கள் தூரம், அதற்கு மேலே அவ்வளவு உயரத்திலே ஏற வேண்டும், அந்த மலையிலே ஏறி சுற்றி வந்து பிறகு அந்த குகைக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால், எதையோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழந்து அவர்கள் துடித்தார்கள், அதை தேடி அடைந்தார்கள் என்பதை அங்கே பார்க்கிறோம். அங்கே செல்கிறார்கள், ஒரு நாளா இரண்டு நாளா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்றார்கள். அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து இந்த செய்தி நமக்கு எப்படி அறிவிக்கப்படுகிறது என்றால், 2-3 நாட்களுக்கு தேவையான உணவுகளை, அது நாம் இப்போது சாப்பிடுகின்ற உணவு கிடையாது, சத்து மாவுகளை அல்லது சில ரொட்டி துண்டுகளை கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிரா குகையிலே தனித்திருப்பார்கள். குறிப்பாக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக அந்த இறை தேட்டத்தை நினைத்து தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுவதுமாக அங்கே சென்று விடுவார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இது போன்ற அந்த மனக்கவலையிலே, மன போராட்டத்திலே சமுதாயத்தை நினைத்து, இந்த உம்மத்தை நினைத்து, இந்த மக்களை நினைத்து வாடி வதங்கி மனத்தால் சிதைந்து மனக்கவலைகளுக்கு ஆளாகி, இதற்கு ஒரு தீர்வை என்னை படைத்த இறைவன் எனக்கு தர வேண்டுமே, இந்த உம்மத்தை அவன் பக்கம் நான் வழிகாட்ட வேண்டுமே, இந்த உம்மத்திற்காக, இந்த மனிதனுக்காக நான் என்ன செய்வது என்று நபித்துவத்திற்கு முன்பே மக்களுக்காக வாழ்ந்த தூதரைத்தான் சகோதரர்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கவலையில் தான் அங்கே சென்றார்கள். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் தொடர்ந்து சென்றார்கள். ரசூலுல்லாஹுடைய வயது 40 பூர்த்தியாகும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த கவலையை போக்கும் விதமாக
சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய அந்த பணியை அவர்களுக்கு நிறைவாக தரும் விதமாக தனது தூதராக தேர்ந்தெடுக்கின்ற அந்த ஒரு நேரத்தை தான் அந்த ஹிரா மலையிலே அந்த குகையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருந்தான். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள், கட்டி அணைத்து சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து இக்ரா, ஓது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து போய், எல்லா மக்களையும் விட்டு தனிமையிலே நான் இருக்க இங்கே ஒருவர் வந்து என்னை இப்படி எதிர்பாராவிதமாக கட்டி அணைத்தால் ரசூலுடைய நிலைமை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அப்படியே அணைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எனக்கு அவ்வளவு வலி ஏற்பட்டது என்று. அந்த பலமான ஜிப்ரயீல் நமது மென்மையான மேனி உள்ள அந்த ரசூலுல்லாஹவை அணைத்த போது எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரயீல் இடத்திலே, மா அன பிகாரியின், நான் படித்தவன் இல்லையே. இப்படி மூன்று முறை நடந்த போது அல்லாஹ்வுடைய செய்தியை ஜிப்ரயீல் சொல்லி, இதை நீங்கள் ஓதுவீராக, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم என்ற வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு மறைந்து விடுகிறார் ஜிப்ரயீல் அமீன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியவில்லை என்ன செய்தி என்று. விசித்திரமான வித்தியாசமான வசனமாக இருக்கிறது, அருமையான வசனமாக இருக்கிறது, மிக ஆழமான கருத்துகள் கொண்ட வசனமாக இருக்கிறது. இது எனது சிந்தனைக்கு தீர்வாக இருக்குமா, எனது சமூக புரட்சிக்கு இது ஒரு விடையாக இருக்குமா, இந்த மக்களை நினைத்து நான் பட்ட கவலைக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வகையாக இருக்குமா என்று திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, நாட்கள் கடக்கின்றன, பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குளிர் அதிகமாகிவிட்டது, காய்ச்சல் அதிகமாகிவிட்டது, போர்வையை போர்த்தி அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அகிலங்களின் இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வகையை இறக்குகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த வகையிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபக்பிர் வஸியாபக ஃதஹிர். போர்வை போர்த்தி இருப்பவரே, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், இனி நீங்கள் தூங்குவதற்குள்ள நேரம் இல்லை, இனி நீங்கள் ஓய்வெடுப்பதற்குரிய நேரம் இல்லை, இனி நீங்கள் சுகம் காணுவதற்குரிய நேரம் இல்லை, கும் எழுந்து விடுங்கள், எழுந்து விடுங்கள். அன்பு சகோதரர்களே, அப்பொழுது எழுந்தார்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, நீதியின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, ஒழுக்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, மறுமையின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, இறுதியிலே அவர்கள் மூச்சு விடுகின்ற வரை, அவர்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிகின்ற வரை, இதுதான் அவர்களின் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது. இதே பணியில் தான் அவர்கள் வாழ்க்கையை நீத்தார்கள், வாழ்க்கையை முடித்தார்கள். சகோதரர்களே, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர், அல்லாஹ் கூறுகிறான், மக்களை எச்சரிக்கை செய்யுங்கள், மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள், நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள், அல்லாஹுவின் தண்டனையை குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள். உமது இறைவனை பற்றி மக்களுக்கு மத்தியிலே அவனுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லுங்கள், அவனுடைய மகிமை கண்ணியங்களை எடுத்துச் சொல்லுங்கள். அத்தனை சமூக சீர்திருத்த பணியின் சுருக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சில வசனங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் கவனங்களை ஒருங்கிணைத்து கேளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள், இந்த சமுதாயத்திற்காக ஏங்கினார்கள், இந்த சமுதாயத்திற்காகவே இவர்களை நினைத்து வருந்தியே தன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்தார்கள். சன்னியாசியாக ஆகவில்லை, அது இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹுவின் தூதர்களை அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தியது கிடையாது. ஒரு புரட்சியை எதிர்நோக்கி, ஒரு சீர்திருத்தத்தை எதிர்நோக்கி, ஒரு சமூக புதிய அமைப்பை எதிர்நோக்கி, அந்த சீர்திருத்தத்தை அல்லாஹ்விடமிருந்து தான் பெற முடியும். அல்லாஹ்விடமிருந்து பெற்றார்கள். எதை பெற்றார்கள்? வஹியை பெற்றார்கள். அல்லாஹ்விடமிருந்து இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்குண்டான வழிகாட்டலை பெற்றார்கள். இரண்டு விதமான வஹியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார்கள். ஒன்று குர்ஆன் என்ற வஹி, இரண்டாவது அல் ஹிக்மா சுன்னா என்ற வஹி. குர்ஆனும் வஹிதான், ரசூலுல்லாஹுடைய சுன்னாவும் வஹிதான். வன்னஜ்மி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யின் யூஹா. நபி எதை பேசினாலும் அது அவருக்கு அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர அவர் மன இச்சையாக பேச மாட்டார் என்று அல்லாஹ் மிக தெளிவாக கூறினான் சூரா அன்நஜ்மிலே. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு செய்திகளை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன செய்தார்கள்? தனது வாழ்நாளை அன்றைய தினத்திலிருந்து இறுதி மூச்சு வரை இந்த உம்மத்துக்காக அர்ப்பணித்தார்கள். ஒரே ஒரு நோக்கத்திற்காக, உமிர்து அன் உகாத்தில் அன்னாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். அவர்களது ஒவ்வொரு மூச்சும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்களை அழைப்பதாக இருந்தது. அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பக்கம் மக்களை அழைப்பதாக இருந்தது. ஏன் தெரியுமா? உலகத்திலே சகோதரர்களே, சமூக சீர்திருத்தம், சமூக புறணமைத்தல், சமூக வழிகாட்டுதல், சமூக மேம்பாட்டுக்கான முயற்சிகள் என்று உலகெங்கிலும் யார் யாரோ எத்தனையோ முயற்சிகளை செய்கிறார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் பக்கம், படைத்த இறைவனின் பக்கம், அவனை வணங்குவதின் பக்கம், அவன் ஒருவன்தான் படைப்பாளன், அவனுக்குத்தான் வழிபட வேண்டும், அவனை தவிர யாரும் வழிபடுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை, அவன் அனுப்பிய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திருத்தத்தை முதலிலே கொண்டு வரவில்லை என்றால், என்ற சீர்திருத்தத்தின் பக்கம் மக்கள் அழைக்கப்படவில்லை என்றால், அத்தனை சீர்திருத்தங்களும் அரைகுறைதான். மனிதன் செய்யக்கூடிய அத்தனை புரட்சிகளும் சரி, நன்மைக்காக புரட்சி செய்வான் ஆனால் தீமையிலே முடியும், நீதிக்காக புரட்சி செய்வான் ஆனால் அநியாயத்திலே முடியும், ஒழுக்கம் என்று புரட்சி செய்வான் ஆனால் ஒழுங்கீனத்திலே முடியும், எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அங்கே சேரவில்லையோ. எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அங்கே சேரவில்லையோ, மக்களின் புரட்சிகளும், மக்களின் உழைப்புகளும், மக்களின் சீர்திருத்தங்களும் தலைகீழாக பாதை மாறிவிடும், முற்றிலும் எதிரான திசையிலே சென்று விடும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை திருத்த ஆரம்பித்தார்கள், மக்களை சீர்திருத்த ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கண்ட தியாகங்கள், புரட்சிகள் கொஞ்சமா நெஞ்சமா நினைத்து பாருங்கள் சகோதரிகள், எப்படிப்பட்ட தியாகங்களை மேற்கொண்டார்கள். மக்காவுடைய 13 கால வாழ்க்கை, மக்காவுடைய 13 கால வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய வசனம் யா ஐயுஹல் முதஸ்ஸிர் இறங்கியதிலிருந்து நீங்கள் அப்படியே பக்கம் பக்கமாக கொஞ்சம் புரட்டி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்களுடைய இந்த தீனை ஏற்றுக்கொண்டவர்களும் பட்ட சிரமங்களை, அவர்கள் பட்ட துன்பங்களை வரலாற்று பக்கங்களிலே எழுதித்தான் முடிக்க முடியுமா? இன்றைய முஸ்லிம் சமுதாயம் உலகத்திலே எங்கெல்லாம் வசிக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தீனின் காரணமாக, அவர்களுக்கெல்லாம் மார்க்கத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற சோதனைகளை எல்லாம் ஒரு தட்டிலே வைத்து இன்னொரு தட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை, அல்லது அவர்களுடைய தோழர்களில் ஒருவருக்கு ஏற்பட்ட சோதனையை ஒரு தட்டிலே வைத்தால், நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள் யாருடைய சோதனையின் தட்டு கனமாக இருக்கும் என்று. அகிலத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அரசுடைய இறைவனிடத்திலே கண்ணியத்திற்குரிய அந்த நபி சஜிதாவிலே இருக்கிறார். அவர் மீது ஒட்டகத்தின் அந்த கழிவுகள், அந்த கழிவுகளோடு உள்ள குடல்கள் அவர் மீது போடப்படுகிறது என்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வேதனையாக இருந்திருக்கும். அபூ ஜஹலுடைய அந்த கொடிய குணத்தை நினைத்து பாருங்கள். அரஐதல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா அவ் அமர பித்தக்வா அரஐத இன் கான அலல் ஹுதா. அல்லாஹ் கேட்கிறார், இப்படியுமா ஒரு காஃபிர் இருப்பான், ஒரு அடியான் தொழுகிறார், நன்மையின் பக்கம் அச்சத்தின் பக்கம் இறை வழிபாட்டின் பக்கம் மக்களை அழைக்கிறார், அப்படிப்பட்ட அடியாரை அல்லவா அவன் தடுக்கிறான் என்று அபூ ஜஹலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்து கேட்கிறான். சகோதரர்களே, எல்லா காஃபிர்களும் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வறியவரான அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து கொண்டு அங்கிருந்து நழுவி அன்னை ஃபாத்திமாவிடத்திலே வருகிறார்கள். ரழியல்லாஹு அன்ஹா, யா ஃபாத்திமா அன்கிதி அபாகி, உனது தந்தையை சென்று நீ காப்பாற்று என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அங்கிருந்து வந்து அந்த கழிவுகளை அகற்றிவிட்டு தந்தையை உயர்த்தி, என் தந்தைக்கு இப்படிப்பட்ட நிலைமைகளை ஏற்படுத்தினார்களே, அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம் மகளே, வேண்டாம் மகளே, சபிக்காதே, அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்டட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, என் தந்தையே நீங்கள் இப்படி சிரமப்படுகிறீர்களே என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு வீட்டிலும் நுழையாதவரை நான் எப்படி மகளே ஓய்வாக அமைதியாக இருக்க முடியும்? மகளே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு வீட்டிலும் நுழையாதவரை நான் எப்படி ஓய்வாக அமைதியாக இருக்க முடியும்? இதே ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மதீனாவிலே அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரிலிருந்து திரும்ப வருகிறார்கள். போர் என்றாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பயணங்கள், அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்த அந்த போர். திரும்ப வரும்போது பார்த்தால் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடிகளெல்லாம் நீல முடி வைத்திருப்பார்கள். அந்த தலைமுடியெல்லாம் அப்படியே புழுதி படர்ந்திருக்கிறது. அவர்கள் மேலிருந்த ஆடைகளெல்லாம் புழுதி படர்ந்து அழுக்காக இருக்கிறது. தூக்கம் இல்லாத காரணத்தால் முகமெல்லாம் மஞ்சளித்து வாடி இருக்கிறது. இதை பார்த்த ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அழுது விடுகிறார்கள். ஒரு தந்தையை இந்த நிலையிலே பார்த்தால், அதுவும் எந்த ஒரு மகனும் தனது தந்தையின் மீது வைக்க முடியாத பாசத்தை அல்லவா அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தனது தந்தை ரசூலுல்லாஹுவின் மீது வைத்திருந்தார்கள். யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க முடியாது. பாசமான தந்தை, அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. பார்த்து கேட்கிறார்கள் தனது தந்தையை, என் தந்தையே நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் அல்லவா, நீ அஹலாத்தஸ்தரீஹ், நீங்கள் கொஞ்சம் ராஹத், ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் அல்லவா என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லைஸ அல அபீக ராஹத்துன், உன் தந்தைக்கு ஓய்வு கிடையாது, ஒவ்வொரு மாடி வீடுகளிலும் ஒவ்வொரு கூரை வீடுகளிலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நுழைகின்ற வரை உனது தந்தையால் ஓய்வெடுக்க முடியாது ஃபாத்திமா என்று கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதவாசிலல் அஹ்ஸான் தாயிமல் ஃபிக்ரா லா துஅரஃபு லஹு ராஹத்துன், எப்போதும் கவலையிலே இருப்பார்கள், எப்போதும் சிந்தனையிலே இருப்பார்கள், அவர்களுக்கு ஓய்வு என்று ஒன்று இருக்காது. லா துஅரஃபு லஹு ராஹத்துன். அப்ப சில பேர் கேட்கலாம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினார்களா இல்லையா என்று. ஆம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப தூங்கினார்கள், உறங்கினார்கள். ஆனால் நாம் உறங்குவதை போன்று உறங்கவில்லை. இதுதான் வித்தியாசம். நாம் அல்லது நம்மிலே பலர் சுகத்துக்காக வேண்டியே தூங்குவது உண்டு. படுக்கையின் சுகம், இருக்கின்ற அந்த ஏர் கண்டிஷன் ரூம் உடைய சுகம், இப்படி பல சுகங்களை அனுபவித்து நாம் உறங்குவது உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் படுத்தார்கள் என்றால் அடுத்த நேரத்தில் அல்லாஹுவை சுறுசுறுப்பாக வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான், ஓய்வெடுத்து பெரிய உற்சாகம் எடுத்து அந்த ஓய்விலே சுகம் காணுவதற்காக அல்ல சகோதரர்களே. நபி அவர்கள் தன் சுகத்திற்காக வேண்டி ஓய்வெடுத்தது கிடையாது, அல்லாஹ்வுடைய ஜிஹாதுக்காக இபாதத்துக்காக ஓய்வெடுத்திருக்கிறார்கள். இதுதான் நமது ஓய்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஓய்வுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். மக்காவுடைய 13 ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய சோதனை, தாயிஃபுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சோதனை, பிறகு ஹிஜ்ரத் மிகப்பெரிய சோதனை, மக்காவிலே தனது வீடு, தான் பிறந்த ஊர் அனைத்தையும் விட்டு ஹிஜ்ரா செல்கிறார்கள். ஹிஜ்ராவுடைய முழு பயணமும் சோதனை. பிறகு மக்காவிலே அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சோதனையின் தொடக்கம் பத்ரு போரிலிருந்து ஆரம்பமாகி ஹுனைன் போரிலே முடிந்து பிறகு யூதர்களோடு கிறிஸ்துவர்களோடு பனு குறைதா போர், தபூக்குடைய போர், மூத்தாவுடைய போர், ஹைபருடைய போர் என்று தொடர்ந்து 10 ஆண்டுகளிலே கண்ணியத்திற்குரியவர்களே 20க்கு மேற்பட்ட பெரிய போர்களையும் 64க்கு மேற்பட்ட சிறிய போர்களையும் சந்தித்து அதற்கு இடையிலே சமுதாய பல சோதனைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள் என்றால் அந்த எல்லா சோதனைகளுக்கு பின்னால் அவர்கள் வைத்திருந்த இலக்கு என்ன தெரியுமா? இன்றும் எத்தனையோ பேர் சமுதாய புரட்சிகள் எல்லாம் செய்வார்கள், சமுதாய மாற்றங்கள் எல்லாம் சமுதாய மாற்றங்கள் என்று சொல்லி சமுதாயத்திற்கு வருவார்கள். எல்லோரையும் சொல்லவில்லை, பெரும்பாலானவர்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கும், தலைவராக ஆக வேண்டும், பதவியை அடைய வேண்டும், இந்த மக்களை ஆள வேண்டும், அடுத்த ஆட்சி எனது பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகால மக்காவின் தியாகம், 10 ஆண்டுகளிலே 20 போர்களையும் ஏறக்குறைய 64 சிறிய போர்களையும் சந்தித்து மிகப்பெரிய சோதனைகளுக்கு இடையிலே ஒரு பெரும் சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு அவர்கள் இறக்கும் போது, அவர்கள் மரணிக்கும் போது அவர்களுக்கு இந்த பூமியில என்ன சொந்தம் தெரியுமா? நமது தாய் அன்னை ஆயிஷா 2 போர்வைகளை வெளியே நீட்டுகிறார்கள். ஒன்று 8 முழங்கள் நீளமானது, இன்னொன்று 4 முழங்கள் நீளமானது. அந்த 8 முழங்கள் நீளமானது அவர்கள் கீழ் ஆடையாக கட்டிக்கொள்வதற்காக, 4 முழங்கள் நீளமானது மேலே போர்த்திக் கொள்வதற்காக சொன்னார்கள். இதைத்தான் உங்களது தூதர் ரசூலுல்லாஹ் விட்டு விட்டு செல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு நிலை என்ன தெரியுமா? وَدِرْعُهُ مَرْهُونَةٌ عِنْدَ يَهُودِيٍّ فِي 30 صَاعًا. உணவு இல்லை வாழ்க்கையிலே. அத்தனை பூமிகளை வெற்றி கொண்டார்கள், வெற்றி கொண்ட செல்வங்களை எல்லாம் ஏழை முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கு பங்கு வைத்தார்கள். இந்த நபியுடைய குடும்பம் ஒரு நாளில் 2 முறை வயிறார சாப்பிட்டதில்லை, 2 நாள் தொடர்ந்து வயிறார சாப்பிட்டதில்லை. 2 மாதங்கள் அவர்களுடைய வீடுகளிலே அடுப்பே எரிக்கப்படாமல் அவர்களது வாழ்க்கை கடந்து கொண்டிருந்தது. சொல்கிறார்கள், என்னை ஆயிஷா, என் கணவனார் உங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தபோது அவர்களுடைய இரும்பு கவச ஆடை ஒரு யூதனிடத்திலே 30 சா கோதுமை வாங்கியதற்காக அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது என்று. ஒரு ரசூல், ஒரு நபி, நபிமார்களின் இமாம், இறுதி தூதர், இந்த சமுதாயத்தை உண்மையான இறை வழிபாட்டுக்கு அழைத்து வந்தவர், நீதத்திற்கு அழைத்து வந்தவர், சமூக நீதமான நேர்மையான ஒழுக்கத்துக்கு அழைத்து வந்தவர், ஒரு ஒழுக்கமான நீதமான நேர்மையான இறையச்சம் மிகுந்த சமுதாயத்தை உருவாக்கி வெற்றி கண்டவர் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை பெற்றிருந்தார்கள் தெரியுமா? மிக்தாத் சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, மலையிலிருந்து குதிக்க சொல்கிறீர்களா? குதிப்போம். எங்களை அழைத்துக் கொண்டு கடலிலே மூழ்க சொல்கிறீர்களா? கடலிலே மூழ்கி விடுவோம். அப்படிப்பட்ட வீரம், அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, பாசம், பிரியம் என்றால் ஒரு தோழர் ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலே இருக்கிறோம், நான் என் மனைவி மக்களோடு இருக்கிறேன், ஆனால் என் மனைவியை பார்க்கும் போதும் என் பிள்ளைகளை பார்க்கும் போதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்க, அவற்றை விடவெல்லாம் மகிழ்ச்சி உங்களது சபையிலே உங்களை நான் பார்த்து கொண்டிருந்த போது அந்த மகிழ்ச்சியை நினைத்து அந்த மகிழ்ச்சியெல்லாம் மறந்து விடுகிறேன், உடனே உங்களை பார்க்க ஓடி வருகிறேன், பார்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒன்றை உங்களிடத்திலே கேட்கட்டுமா? நாளை மறுமையிலே நீங்களும் சொர்க்கத்திற்கு செல்ல, நானும் சொர்க்கத்திற்கு வந்துவிட, நீங்களெல்லாம் யார்? நபிமார்களின் இமாம் ஆயிற்றே. நீங்கள் எங்கோ இருக்க இந்த அடியான் சொர்க்கத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தால் உங்களை நான் பார்க்காமல் அந்த சொர்க்கத்தில் எப்படி இருப்பேன் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது பதில் சொல்ல முடியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகைத்து நிற்க அருஷுடைய இறைவன் பதிலை அனுப்புகிறான், வமன் யுத்இல்லாஹ வர்ரசூல் ஃபவுலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன் வஷ்ஹுஹதாயி வஸ்ஸாலிஹீன். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டால் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் சொர்க்கத்திலே, சித்தீக்குகளோடு இருப்பீர்கள், ஷஹீதுகளோடு இருப்பீர்கள், சாலிஹீன்களோடு இருப்பீர்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நிறுத்தி பாருங்கள். என் தூதர், என்னை விட என்னை நேசித்த அந்த தூதர், நாளை மறுமையில் எனக்கு சிபாரிசு செய்வதற்காக அந்த கௌசர் தடாகத்திலே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி நபியாக அனுப்பப்பட்ட அந்த தூதர் எதற்காக அனுப்பப்பட்டார்? அவர் இறுதி மூச்சு வரை எதற்காக கவலைப்பட்டார்? எதற்காக எதையெல்லாம் அர்ப்பணம் செய்தார்கள்? அவர்கள் எதையாவது இந்த உலகத்திலே தனக்காக சேர்த்து வைத்தார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு பின் என்னுடைய மருமகனோ அல்லது மருமகனின் பிள்ளைகளோ அல்லது எனக்கு பின் இவர் கலீஃபாவாக, மந்திரியாக, பொறுப்பாளராக ஆக வேண்டும் என்று ஏதாவது வசியத்து செய்தார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக எதையாவது சேர்த்து வைத்து சென்றார்களா? ஆட்சியையோ, அதிகாரத்தையோ, பொருளையோ, செல்வத்தையோ சொன்னார்கள் தெள்ள தெளிவாக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹ்னு மஆஷிரல் அம்பியா லா நரிசு வலா நூரஸ், நாங்கள் நபிமார்களின் கூட்டம், நாங்கள் சொத்துகளுக்கு வாரிசாக மாட்டோம், சொத்துகளை விட்டுச் செல்ல மாட்டோம், மா தரக் நாகு பகுவ சதக்கா, நாங்கள் விடுவதெல்லாம் அது முஸ்லிம்களுக்கு தர்மம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நபி வாழ்ந்தது, அவர்களுடைய இறுதி மூச்சு பிரிந்தது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குத்தான். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹுவை அல்லாஹ் வழிகாட்டியாக அனுப்பிய இந்த தூதரின் பக்கம் மக்களை அழைத்து அல்லாஹுவை வழிபடுவது, நீதம், நேர்மை, ஒழுக்கம், சுத்தமான வாழ்க்கையின் பக்கம் மக்களை வழிநடத்தி அவர்கள் உலகத்திலும் நிம்மதியை சுவைக்க வேண்டும், உலகத்திலும் கண்ணியத்தை, பாதுகாப்பை சுவைக்க வேண்டும், நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எல்லாம் ஏன் படைக்கப்பட்டோம் சகோதரர்களை, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை எதற்காக இந்த உலகத்திலே படைத்தான்? சொர்க்கம் செல்வதற்காக படைத்திருக்கிறான். எதற்காக? எதற்காக நாம் எங்கே செல்ல வேண்டும்? சொர்க்கம் செல்ல வேண்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் செல்ல வேண்டும், ஜன்னத்துல் அதன் செல்ல வேண்டும், ஜன்னத்துல் மஹ்வாவிலே நமக்கு இடம் வேண்டும். அங்கே சென்றால்தான் அந்த ரப்புல் ஆலமீனை பார்க்க முடியும், அந்த அஹ்சனுல் காலிகீனை நாம் பார்க்க முடியும். அங்கே சென்றால்தான் முஹம்மது ரசூலுல்லாவை பார்க்க முடியும், ஆதமை பார்க்க முடியும், நூஹை பார்க்க முடியும், மூசாவை பார்க்க முடியும், ஈசாவை பார்க்க முடியும், அபூபக்கரை பார்க்க முடியும், உமரை பார்க்க முடியும், உஸ்மானை பார்க்க முடியும். அத்தனை நல்லவர்களையும் அந்த சொர்க்கத்தில் தான் காண முடியும் சகோதரர்களே. நாமும் இன்பமாக அங்கேதான் வாழ முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சொர்க்க வாழ்க்கை வேண்டுமென்றால், அங்கே அல்லாஹ்வுடைய முகத்தை காண வேண்டும் என்றால், அங்கே ரசூலுல்லாஹுடைய சபையிலே நமக்கு இடம் வேண்டும் என்றால், இந்த துன்யாவை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டு செல்வோம். இந்த துன்யாவை அல்லாஹ்விற்காக கொடுத்து விட்டு செல்வோம், அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்விற்கு கொடுக்க போகிறோம், அவ்வளவுதான். நாம் எந்த ஒன்றையும் புதிதாக செய்ய போவது கிடையாது. உயிரும் அல்லாஹ் கொடுத்தது. ஒவ்வொரு நாள் வாழுகிறோம், காலையில் எழுகிறோம் அல்லவா, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். ஒரு நாள் வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பது, இது மிகப்பெரிய கிஃப்ட். அடுத்து சென்ற முடிந்த செல்வங்கள் போக நமது கையிலே செல்வம் இருக்கிறது, இது அடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். வாழ்க்கை, செல்வம், அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறானே, இவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு தக்க வைத்திருக்கிறானே, இது அல்லாஹ் நமக்கு செய்த அருள். அல்லாஹ் பிடுங்கிக் கொண்டால் அவனிடத்திலே போட்டி போட முடியுமா, சண்டை போட முடியுமா, எதிர்த்து நாம் பிடுங்க முடியுமா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலேயாவது சென்று முறையிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அன்பு சகோதரர்களே, அப்படி என்றால் அல்லாஹ்விற்காக இந்த வாழ்க்கையை கொடுப்பதிலே, எந்த தீனுக்காக நபியின் குடும்பம் அர்ப்பணமானதோ, எந்த தீனுக்காக அபூபக்கர் செல்வம், அபூபக்கரும் அவருடைய செல்வமும் அர்ப்பணமானதோ, எந்த தீனுக்காக அந்த சகோதர சகோதரிகள், அந்த சஹாபாக்கள் ஆண்கள் தங்களது குடும்பம், செல்வம், தங்களது வாழ்க்கை அனைத்தையும் அர்ப்பணம் செய்தார்களோ, அன்பிற்குரியவர்களே, அவற்றையெல்லாம் நினைவு கூறாமல், அதிலிருந்து ஒரு சில பகுதியை கூட வாழ்க்கையிலே நாம் செய்யாமல் உணராமல், அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்தை, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு, என் வியாபாரத்திற்கு, என் வாழ்க்கைக்கு என்று சுயநோக்கத்தோடு, சுயநலத்தோடு செலவழித்து விட்டு சில அற்ப வணக்க வழிபாடுகளை மட்டும் நாம் எடுத்துச் சென்றால், எந்த முகத்தோடு அந்த நபியை சந்திப்போம்? யோசித்து பாருங்கள், எந்த முகத்தோடு அந்த நபிக்கு நாம் பதில் சொல்வோம்? கோடான கோடி மக்கள் இன்று இந்த கலிமாவை தெரியாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாவை ஏசும் போது நாம் கோபப்படுகிறோம், அவர்கள் ஏன் ஏசுகிறார்கள்? நாம் அவர்களுக்கு அந்த பரிசுத்த தூதரை பற்றி சொல்லவில்லையே, அவர் யார் என்ற அருமை பெருமை அவர்களுக்கு புரிய வைக்கவில்லையே. எது எதற்கோ புரட்சி, எது எதற்கோ மாநாடு, ரசூலுல்லாஹை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக ஒரு பெரிய மாநாடு. அதிலே எல்லா மக்களையும் அழைத்து, இதுதான் நாங்கள் வணங்க அழைக்கின்ற அல்லாஹ், இவர்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள அழைக்கின்ற ஒரு சிறந்த உத்தம தன்னிகரற்ற ஒரு தலைவர் என்று நாம் எடுத்துச் சொல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்திருக்கின்றோம் சகோதரர்களே. இந்த ஒரு குறிக்கோளோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற எஞ்சிய வாழ்க்கையில் எனது அறிவு, எனது திறமை, எனது நேரம், எனது பொருளாதாரத்தின் ஒரு பெரும் பகுதியை அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, எந்த இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மரணித்தார்களோ, அந்த தீனின் அருமை பெருமையை மக்களுக்கு சொல்லி, அந்த தீனின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக நான் வாழ்வேன் என்ற உறுதியோடு செல்வமாக சகோதரர்களே. அதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு. இது ஒரு விழா காலம், இது ஒரு விழா நடக்கின்ற ஒரு இடம் அல்ல. சமுதாய சீர்திருத்தத்தின் சிந்தனை, நபியின் கவலை, இஸ்லாமிய புரட்சியின் தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பமானது என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக, மக்கள் அறிந்து கொள்வதற்காக சகோதரர்களே, இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் இந்த ஒரு சிந்தனையை எடுத்துச் சென்று வாழ்க்கை இதற்காக வாழ்ந்து மக்களுக்கும் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். பிறகு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் மிகப்பெரிய சிரமத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மாலான பொருளாதார உதவிகளை, சிறிய ஒரு தொகையாக இருந்தாலும், அல்லாஹ் இதில் நீ பறக்கச் செய் என்று இந்த ஒரு ஒத்துழைப்பை நாம் செய்வோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய அருளால் இந்த பொருளாதார சுமையும் நீங்கி, கடனும் நீங்கி, மிக அழகிய முறையில் இந்த மாநாடு எஞ்சிய நாட்களிலும் நடைபெற்று சிறப்பாக முடிவதற்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய நோக்கங்களிலும், கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களுடைய நோக்கங்களிலும் அருள் புரிவானாக. நமது வாழ்க்கையை அல்லாஹ் அவனுக்காக ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் கொடுத்த உயிரை, பொருளை, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் உள்ள அத்தனை வசதிகளையும் அல்லாஹ் அவனுடைய தீனுக்காக ஏற்றுக்கொள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.